முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வருகின்றது, ஆம் அது வந்துவிட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13-15 மற்றும் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-2 முடிய. குருக்களே, சாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள். பலிபீடத்தில் பணி புரிபவரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையிலும் நீர்ம படையிலும் இல்லாமற் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவர செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். சியோனிலே எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரல் இடுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக. ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது, ஆம் அது வந்துவிட்டது. அதுவோ இருளும் காரிருளும் கவிந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள். விடியற்கால ஒளி மலைகள் மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டிக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது. இது போன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை. இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூர்வேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவே. உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன. உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். வருவார். ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். தீர்ப்பு வழங்குவார். இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 15-26 முடியும். மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன், வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் வீழ்ந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயெல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயெல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சார்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீ ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பிண்ணைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஆண்டவருடைய நாள், அது சிறப்பான நாள். அது ஆர்வமாய் நம் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு முன் உணர்த்துகிற ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. சில நேரத்தில் நமக்கு வெள்ளிக்கிழமைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான நாளாக அமைந்து விடுகிறது. ஏன்னா வீடுகளில் சின்ன குழந்தைகளாக இருக்கிற போது நமக்கெல்லாம் தெரியும், அந்த நாள் வந்து ஒரு சிறப்பு நாள், அதாவது ஒதுக்கப்பட்ட நாள். நம்முடைய சாதாரண மொழியில் சொல்லணுன்னா அது அன்றைக்கி பாடுகள், அன்றைக்கி வந்து சாம்பார் தான் இருக்கும், அன்றைக்கி கறி இருக்காது, ஏன்னா வெள்ளிக்கிழமை சுத்த போஷணம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கட்டுப்பாடுகள். அந்த வெள்ளிக்கிழமைனாலே அது ஒரு வித்தியாசமான சிறப்பு. அது எல்லோருக்கும் பிடிக்காத நிலையில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் இப்படி அந்த வெள்ளிக்கிழமை நம்ம வந்து சிறப்பாய் பார்க்க அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு ஆண்டவரை குறித்த சிந்தனை ஆழமாகவும் ஆண்டவரிடமிருந்து நாம் ஒரு இரக்கத்தை பெறுகிறோம் என்கிற உணர்வையும் இந்த நாளில் பெற வேண்டும். அது மன்னிக்கிற நாள். ஆண்டவர் இரத்தம் சிந்துகிற அந்த இரத்தத்தை நினைவு கூறுகிற நாள். ஆண்டவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிற அந்த நினைவூட்டுகிற ஒரு நாளாக அந்த வெள்ளிக்கிழமை என்பது இருப்பதாக நாம் பாரம்பரிய அந்த உணர்விலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் ஒரு அழகான கருத்தை நமக்கு முன்வைக்கிறார் என்று சொல்வதை விட ஒரு கஷ்டமான கருத்தை இன்றைக்கு முன் வைக்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் வந்து ஒரு செய்தியை இன்றைக்கு நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு மிக அழுத்தமாகவும் சில நேரத்திலே அதை ஒரு கவலையாகவும் கூட வெளிப்படுத்துகிறது. என்ன சொல்கிறது? குருக்களே, சாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள், பலிபீடத்தில் பணிபுரிவோரே அலறி புலம்புங்கள் என்ற முதல் வாசகத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் யோவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதில் வரக்கூடிய ஒரு கான்செப்டை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். ஏற்கனவே இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். மீண்டுமாய் உங்களோடு இதை பேசுவதில் எனக்கு ஒரு ஐயம் இல்லை. ஏன்னா இது ஒரு உண்மை. இதை நம்ம அடிக்கடி பேசும்போது தான் சில தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். அதனால் இதை நம்ம சொல்கிறோம். இந்த ஆண்டவரின் நாள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இதில் பார்க்குறோம். எதற்காக குருக்களை சாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள், பணிபுரிவோரை அலறி புலம்புங்கள், இதெல்லாம் ஆண்டவர் வந்து சொல்கிறார். நீர்ம படையில் இல்லாமல் போயின உண்ணா நோன்புக்கென்ன நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் நிலத்தில் கூடி வரச் செய்யுங்கள், ஆண்டவரை நோக்கி கதறுங்கள், மிக கொடிய நாள் அந்த நாள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளும் நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற நாளாகவும் வார்த்தைகளாகவும், ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகிறது, ஆம் வந்துவிட்டது, அதுவோ இருளும் காரிருளும் கவிழ்ந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள், விடியற்கால ஒளி மலைகள் மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டிக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகிறது. பாருங்கள், இந்த யோவேல் புத்தகத்தின் உள்ள இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தினுடைய வார்த்தை ஒன்று நம்மை சிந்திக்க அழைக்கிறது, ஆண்டவரின் நாள். இதை நிறைய இறையியல் பின்னணியில் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. த டே ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. த டே ஆஃப் த லார்ட், இது இன்றைக்கி ஆண்டவரின் நாள் அப்படின்னு தமிழில் நம்ம உச்சரிக்கிறோம், அதை இப்போ பொருள்படுகிறோம். இந்த பொருள் கொள்ளக்கூடிய இந்த காரியம் ஆண்டவரின் நாளை குறித்து நம்ம வெறும் அறிவளவிலே வைத்திருப்பதல்ல, மாறாக இன்னும் ஆழமான ஒரு அடையாளமாக அதை உள்ளத்துக்குள்ளே நம்ம கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும் இதுக்கு, இதை தான் நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். இறைவார்த்தைகள் எல்லாமே வெறுமையாக ஏதோ கோயிலில் போய் பக்தியாக உட்காந்து இந்த இறைவார்த்தையை கேட்டுட்டு எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்காக மட்டும் இல்லை, சம்திங் பியாண்டு, கடவுள் அதை விட கொஞ்சம் கூட நம்மக்கிட்ட கேட்குறாரு. என்னென்னா நமக்கு அதை செயல்பாட்டுக்கு, நம்ம ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக அழைக்கிறது தான் இந்த இறைவார்த்தைகள். எனக்கு வாட்ஸ்அப்பில் சில குழந்தைகள் மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஃபாதர் நீங்கள் சூப்பராக பிரசங்கம் வைக்கிறீங்க, உங்கள் பிரசங்கமெல்லாம் சிறு குழந்தைகளுக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கு அப்படி இப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சிறு குழந்தைகளுக்கு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் கூட, ஏன்னா இந்த மாதிரி பிரசங்கங்களை வந்து பெரியவங்க கேட்பாங்க, கொஞ்சம் அறிவுள்ள முதிர்ந்தவங்க கேட்கலாம், ஆனால் சிறு குழந்தைகள் வந்து இன்றைக்கி நிறைய பேர் இந்த இறைவார்த்தையை கேட்குறாங்க. ஆனால் என்ன ஃபாதர் பேசுகிற மொழி தெரியாத இடத்துல இருந்து கூட சொல்கிறாங்க, உங்கள் பிரசங்கம் கொஞ்சம் நகைச்சுவையாக போகிறதுனால என் பிள்ளைகள் கேட்பாங்க, உங்களுடைய அந்த லாங்குவேஜ் என் பிள்ளைகளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சிகள் எல்லாம் நமக்கு நம்ம ரொம்ப மகிழ்ச்சி படுத்துது. அதே சமயத்தில் சந்தோஷம் எதுக்காகனா ஆண்டவருடைய செய்தி போகிறது, செய்தி சென்றடைகிறது, அதுதான் நம்ம அங்கே பார்க்கணும். இங்கே வந்து சும்மா ஏதோ ஃபாதர் ஜிமிக்ஸ் பண்ணுறாரு, ஏதோ மேஜிக் பண்ணுறாரு, இல்லை ஏதோ காமிக் பண்ணுறாரு, அதனால் பிள்ளைங்களுக்கு இல்லை இல்லை, சம்திங் பியாண்டு இஸ் ஒர்க்கிங், ஏதோ ஒன்று நம்முடைய வல்லமையை கடந்த ஏதோ ஒன்று செயலாற்றி கொண்டு இருக்கிற, அப்போ தான் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து உணர முடியும். அன்புக்குரியவர்களே, நான் இரண்டு இடத்துல ஒரு சாட்சியை நான் பார்த்தேன், குழந்தைகள் வந்து ஒரு சாட்சியாக நிற்கிறத நான் பார்த்தேன். எந்த இடத்துல நிறைய சாட்சிகள் இருக்கிறாங்க, நான் சொல்லக்கூடிய சாட்சியை வித்தியாசமானது, இந்த ஆண்டவரின் நாளை போன்ற ஒரு அடையாளமாக இருந்தது. நான் இலங்கைக்கு ஒரு முறை போயிருந்தபோது ஒரு கிராமத்தில் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். அப்போது அந்த இடத்துல இருந்த சிறு குழந்தைகள் எல்லாம் அழுவ ஆரம்பித்தார். நாங்கள் ஆராதனை எடுத்து வைத்து ஆராதனையை ஆண்டவருடைய துதியோடு நடத்தி கொண்டு இருப்போம். அப்போது ஒரு கட்டத்தில் இந்த குழந்தைகள் எல்லாம் அழ ஆரம்பித்தார்கள். பெரியவங்க அவங்க கஷ்டத்தை நினைத்து அழுவாங்கன்னு நம்ம பார்த்துருக்குறோம், அது தெரியும் அவங்க அழுவுறதெல்லாம். ஆனால் இந்த குழந்தைகள் வந்து நார்மலாக அழ மாட்டாங்க, அது மாதிரி அடித்தாலே ஒழிய திட்டினாலே ஒழிய அழுவ மாட்டாங்க. இப்படி ஆராதனை நடத்தி கொண்டு இருந்தபோது திடீரென்று இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லாம் சேர்ந்து அழுவுது, எல்லாம் சேர்ந்து. எனக்கு நான் தான் அந்த இடத்துல ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கிறேன், நான் என்னால் பார்க்க முடியல அந்த குழந்தைகளுடைய அழுகையை, என்னால் தாங்க முடியல, அப்படி ஒரு பாரம் என்னுடைய உள்ளத்தில் இறங்குது, நானும் அழுகிறேன், நான் நடத்தி கொண்டு இருக்கிற எனக்கும் அழுகை அடக்கலை, கண்ணிலிருந்து தண்ணி ஊற்றி கொண்டே இருக்கிறது, குழந்தைகள் அழுகுறாங்க. எனக்கு அந்த காட்சி ஒரு வித்தியாசமாக இருந்தது, அது ஒரு முதல் அனுபவம். அது ஏன் குழந்தைகள்லாம் அப்படி அழுதாங்க, என்ன காரணம் அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. அந்த சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டோம். அதுக்கு பிறகு அந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் வைத்ததை நான் பார்த்தேன். தேர்தல் நடந்தது, அதில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு விடுதலையை ஆண்டவர் அந்த இடத்துல செய்ததை பார்த்தேன். அதே போல் ஒரு சம்பவத்தை நான் இந்தியாவில் பார்த்தேன். இந்தியாவில் நாங்கள் எங்கள் மறை மாவட்டம் ஒன்று, இது திருச்சி அல்ல, வேறு ஒரு மறை மாவட்டத்தில் நான் போய் ஜெபம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்கேயும் கூட ஒரு ஆலயமானது அடைக்கப்பட்டு கிடந்தது. ஒரு சில காரணங்கள்னால அந்த ஆலயம் மூடப்பட்டிருந்தது. அப்போ அங்கே இடத்துல குருவானவர் என்னை ஜெபத்துக்கு அழைத்தார். அது ஜெபமானது ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் நடந்துச்சு, பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நடந்தது. அப்போது எனக்கு ஒரு மன வருத்தம், ஆண்டவருடைய இல்லத்தை இப்படி பூட்டிட்டு நம்ம போய் ஆண்டவருடைய இல்லம் இல்லாத ஒரு இடத்துல போய் வழிபாடு நடத்துறது எத்தனை அது ஒரு நியாயமானதாக இருக்க முடியும் என்று சொல்லி மக்கள்கிட்டையும் நான் கேட்டேன். எல்லோரும் வரல, மக்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க, சிறு பிள்ளைகள் கொஞ்சம் பேர் நிறையா இருந்தாங்க. அங்கே ஹாஸ்டல் ஒன்று இருக்குது, அதில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அங்கே இருந்தாங்க, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாமே இருந்தாங்க. அதே போல் நற்கருணை ஆராதனை நடத்தி கொண்டிருந்த பொழுது திடீரென்று குழந்தைகள் அழ ஆரம்பித்தார்கள். குழந்தைகள் என்று சொன்னால் கொஞ்சம் பெரிய பசங்க தான் எல்லாமே, ரொம்ப குழந்தைகளும் கிடையாது, ஆனால் அவங்க எதுக்கு அழுகுறாங்க தெரியல, அவங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இது நடந்தது பகலில், ஸ்ரீலங்காவில் நடந்தது இரவில் மாலை பொழுதில், இது வந்து பகலில் நடந்த ஒரு ஜபம், தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அவங்க எங்களுடைய ஜபம்லாம் முடிஞ்சும் அவங்க அழுது கொண்டே இருந்தாங்க, அவங்கள எங்களால் கட்டுப்படுத்தவே முடியல. அப்போது என்ன நடக்கிறது, ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்பவம் இப்படி நடந்ததுனால எனக்கு கண்டிப்பாக உணர முடிந்தது ஏதோ நன்மை இங்கே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி அப்போ நான் காத்திருந்தேன். ஏன்னா எதையும் நம்மால் முன்கூட்டி சொல்ல முடியல, அந்த அளவுக்கு புரிதல் நமக்கும் சரியாக இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படின்னு நான் நம்பியிருந்தேன். அப்போது அடுத்த மாதமே ஒரு செய்தி எனக்கு வந்தது, ஒரு செய்தி என் காதுக்கு வந்தது. அந்த இடத்துல வந்த செய்தி இது தான், என்னென்னா அந்த ஊர் பெரியவர்கள்லாம் சேர்ந்து அந்த ஆலயத்தை திறப்பதாக முடிவு செய்து அந்த ஆலயத்தை திறந்து அந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய வல்லமையான காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு போயிட்டோம்னா நமக்கு இதெல்லாம் தெரியாது, ஏதோ அழுகுறாங்க, ஏதோ சிரிக்கிறாங்க, ஏதோ போகிறாங்க அப்படின்னு. எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. நம் பார்வையில் அவர்கள் குழந்தைகளாக இருக்கலாம், ஆனால் கடவுள் பார்வையில் அவங்க மிகப்பெரிய அடையாளங்களாக இருக்கிறாங்க. ஆவியானவர் அவங்க வழியாக நிறைய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதனால தான் நாம் என்ன செய்யணுன்னா, குழந்தைகள் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளை உருவாக்குறதுலேயும், குழந்தைகளை மதிக்கிறதுலேயும், குழந்தைகளை அன்பு செய்கிறதுலேயும், குழந்தைகளுக்கு உரிய நீதியை எல்லா விதத்துலையும் கொடுக்கணுங்க. உணவிலையும் சரி, அறிவிலையும் சரி, ஆண்டவரை குறித்த ஆற்றலிலும் சரி, எல்லா விதத்திலும் குழந்தைகளுக்கு உரியதை பெற்றோர்கள் பெரியோர்கள் சரியாய் கொடுக்க வேண்டும். பாசத்தினால் நீ விஷத்தை ஊட்டக்கூடாது. பாசம் இருக்கின்றதுனால நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். கடையில் விற்கிற எந்த ஜாமானாக இருந்தாலும் பிள்ளைங்க கேட்டுட்டாங்கன்னு வாங்கி பிள்ளைகளுக்கு விஷத்தை ஊட்டி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி காட்டக்கூடாத காரியங்களை செல்ஃபோனில் காட்டி கொண்டு இருக்கிறோம். அறிவில் உள்ள போகுது. இன்றைக்கி குழந்தைகளை பிசாசானவன் வளைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இப்படிப்பட்ட சில குழந்தைகளையும் நம்ம சைட்டில் பார்க்குறோம். என்னென்னா, ஆண்டவரை குறித்த வார்த்தையில் அக்கறையோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து தேடுகிற பிள்ளைகள், குழந்தைகள் தான், ஆனால் அவங்களுக்கு புரிந்த மொழியில் அவங்க தேடுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம இதெல்லாம் குறித்து சிந்திக்க ஆண்டவர் நமக்கு ஆற்றலையும் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார். எல்லாருமே சிந்திக்கணும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட், ஆண்டவரின் நாள் அப்படின்னா இது குழந்தைகளுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதில் குழந்தைகளும் உள்ளே இருக்கிறாங்க, வாலிபர்களும் இருக்கிறீங்க, ஏதோ பெரியவர்கள் தாய் தந்தையர் இருக்கிறீங்க, தாத்தா பாட்டி ரேஞ்சில் இருக்கிற வயதான பெரியவர்கள் இருக்கிறீங்க, திருமணம் ஆனவர்கள் இருக்கிறீங்க, திருமணம் ஆகாதவர்கள் இருக்கிறீங்க, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்கிற நிலையில் இருக்கிற திருநங்கைகளும் இருக்கிறீங்க. எல்லாருமே இதுக்குள்ளே இருக்கிறோம். எல்லாருமே இந்த ஆண்டவரின் நாளை சந்திக்க போகிறோம். அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த ஆண்டவரின் நாளை குறித்த அறிவே இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. இதில் போய் ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸ் நமக்கு வர தேவையில்லை. அதாவது ஐயோ ஆண்டவரின் நாள் வந்துடுமா அப்படின்னு நம்ம பயந்துடக்கூடாது. இந்த ஆண்டவரின் நாள்னால் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யணுங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த ஒரு சின்ன வெளிச்சத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இனிமேல் ஆண்டவரின் நாள் எனக்கு என்னென்னு தெரியாது, பைபிளில் அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு யாருமே இனிமேல் உதவி செய்ய முடியாது உங்களுக்கு. அதனால் அந்த ஆண்டவரின் நாளை குறித்து ஒரு சின்ன ஒரு தெளிவை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், திரும்பியும் கொடுக்குறோம். பாருங்கள், இந்த ஆண்டவரின் நாள் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் நம்மளுடைய பழையற்பாட்டு பகுதிகளில் வருகிறதோ அது எல்லாமே ஒரு ஆபத்தான, ஒரு பயங்கரமான ஒரு அடையாளத்தோடு தான் வந்திருக்கு. எதுவுமே இப்போ நமக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் ஆண்டவரின் நாள், அது நம்மளுடைய பார்வையில். ஈஸ்டர் ஒரு ஆண்டவரின் நாள், அதெல்லாம் எப்படி இருக்குது? இன்றைக்கி பாருங்கள், ஒரே கொண்டாட்டம், புத்தாடை, நல்ல ஒரு உணவு, நல்ல பலகாரங்கள், நல்ல ஒரு சூழல், எல்லாம் மகிழ்ச்சி, வான வேடிக்கைகள், கலர் கலர் லைட்டுகள், இப்படி போட்டு தான் நம்ம ஆண்டவரின் நாளை இது வரைக்கும் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் உண்மையான ஆண்டவரின் நாள் எப்படி இருக்க போகுது? இந்த மாதிரி ஸ்டார் கட்டிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன், கேரல்ஸ் சிங்கிங், இப்படி ஆண்டவரின் நாள் வரப்போதா? இல்லவே இல்லை. கண்டிப்பாக ஆண்டவரின் நாள், உண்மையான ஆண்டவரின் நாள் அப்படி வராதுங்க. ஆண்டவரின் நாள் வரும்போது அதை எதிர்கொள்வதற்காகத்தான் இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு ப்ரிப்பரேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், ஈஸ்டராக இருக்கட்டும், எனி எல்லா கொண்டாட்டமுமே அந்த ஆண்டவரின் நாளை எதிர்நோக்க நம்மை தயார் செய்கிற ஒரு அடையாளமாகத்தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஆண்டவரின் நாளை பற்றி நான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுப்போமே. இறைவாக்கினர்களில் நிறைய இறைவாக்கினர்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சிறிய இறைவாக்கினர், பெரிய இறைவாக்கினர், எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர், இப்படிலாம் நிறைய இறைவாக்கினர்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் பாருங்கள், ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்கிறார், எசையா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்ம அவரை மட்டும் சொன்னாலும் பிரச்சப்படுத்த தேவையில்லை. ஆனால் இந்த புத்தகத்தில் இறைவாக்கினருடைய நூல்களில் பழையேற்பாட்டு பகுதிகளில் அநேக பகுதிகளில் இந்த காரியம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போனா இதில் ஏதோ ஒரு உண்மை அழுத்தமாக இருக்கிறது. ஒருத்தர் சொல்லியிருந்தால் நம்ம விட்டுடலாம், ஆனால் 9 பேர் சொல்லியிருந்தா? இன்றைக்கி அதை தான் உங்களுக்கு நான் கோடு போட்டு காட்ட போகிறேன். நம்ம போய் ஆண்டவரின் நாள்னு நான் பைபிளில் நான் தேடினேன். தேட எனக்கு கிடைச்ச அடையாளங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் டைம் இல்லைல்ல, நீங்களாம் தேட கஷ்டப்படுவீங்க. அதனால் நாங்கள் தேடி கொடுக்குறதையாவது நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த சாமியார் சொல்கிறது உண்மைதானா, பைபிளில் அப்படி தான் எழுதியிருக்குதா அப்படின்னு தேடி பாருங்கள். ஸோ நான் சொல்கிறது உண்மைன்னாக்க நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நோக்கி நம்ம போகணும். எசையா 13:6 நம்ம பாருங்கள், அழுது புலம்புங்கள், ஆண்டவரினால் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகிறது. பாருங்களேன், எசையா 13:9 ஆண்டவரினால் வருகிறது, கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது. இப்படி நிறைய இருக்குது. மண்ணுலகை பால் நிலமாக்கும் நாள் அது, அதில் இருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்துவிடும் நாள் அது. இப்படி டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஒரு அந்த இதை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு போகிறோம். யோவேல் பாருங்கள், எசையாவில் 2 இருக்குது. யோவேல் இன்றைக்கி வாசித்த வாசகம் அது தான், 1:15, கொடிய நாள் அது, ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, யோவேல் 2:1 அந்த வார்த்தை வருது. சியோனில் எக்காலமுது எச்சரியுங்கள், என்னுடைய திருமலையிலிருந்து கூக்குரல் இடுங்கள், நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக, என்னில் ஆண்டவரினால் வருகிறது. ஆம், அது வந்துவிட்டது. யோவேல் 2:11 இருக்கிறது, ஆண்டவரினால் மிக கொடியது, அச்சம் தர வல்லது, அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் எவர். யோவேல் 2:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அச்சம் தரும் பெருநாளாகி ஆண்டவரினால் வரும் முன்னே அப்படின்னு. யோவேல் 3:14 ஆண்டவரினால் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது. ஆமோஸ் 5:20 ஆண்டவரினால் ஒளியின் நாள் அன்று, நம்ம வெடி வெடிச்சு கொண்டாடுற ஒளியின் நாள் அன்று அது இருள் கவிழ்ந்தது, வெளிச்சமில்லாத காரிருள் அல்லவா. உபாதியா 1:15 சொல்லியிருக்கிறாரு, உபாதியா இறைவாக்கினார், ஆண்டவரினால் வேச்சினத்தார் எல்லார் மேலும் வரப்போகிறது. எவனும் தப்ப முடியாது, ஆண்டவரினால் கிறிஸ்தவனுக்கு அல்லது அந்த சபையை சார்ந்தவனுக்கெல்லாம் கிடையாதுங்க, எல்லார் மேலும் வரப்போகிறது, வேச்சினத்தார் மேலும் வரப்போகிறது. நீ செய்தது போலவே உனக்கும் செய்யப்படும், நீ செய்த வினைகள் உன் தலைமையிலேயே விழும். ஆண்டவரின் நாளில் என்ன நடக்க போது, ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. செபானியா 1:7 தலைவராகி ஆண்டவர் திருமுன் மௌனமாயிருங்கள், ஏனெனில் ஆண்டவரினால் அண்மையில் உள்ளது. பாருங்களேன், பலி ஒன்றை ஆண்டவர் ஏற்பாடு செய்துள்ளார், தம் அழைத்தவர்களை அவர் புனிதப்படுத்தியுள்ளார். செக்கரியான் உள்ள 14:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஆண்டவரினால் வருகிறது, அப்போது உன்னிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட பொருள்கள் உன் கண்ணெதிரே பங்கிடப்படும். சேர்த்து வச்சதெல்லாம் போயிடும், அன்னைக்கு ஆண்டவர் பிடுங்கி எடுத்துருவார். மலாக்கி 4:5 சொல்கிறது, இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரினால் வருமுன்னு இறைவாக்கினர், எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். அந்த நாள் வரப்போது எப்படிப்பட்ட நாள், அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரினால். திருத்தூதர்ப்பணி 2:20 நம்ம பார்க்குறோம், ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வருமுன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். ஆண்டவரின் நாளை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சந்திக்க போகிற நிகழ்வுகள் வேதனைக்குரியதாக இருக்க போகிறது. அப்போ இந்த கான்செப்ட் வேர்டு ஆண்டவரின் நாள் அப்படின்னு நம்ம கேட்டு அறிந்து கொள்கிற இந்த நாளை குறித்த ஒரு சிந்தனை நம்ம உள்ளத்தில் இருக்கணும். அதான் நான் துவக்கத்திலே சொன்னேன், இதை கேட்டு உடனே பயந்துடாதீங்க. நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார், அதை நம்ம செய்வோம். அதனால் நம்ம பயந்துக்கிட்டு ஓடி ஒளிந்து கொள்வதற்காக அல்ல, மாறாக நம்ம கதவை திறந்து சீடர்கள் வெளியே போய் அவங்க என்ன செய்தார்களோ அதை செய்யத்தான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த எச்சரிக்கை செய்தி எல்லாம் வச்சிருக்கிறாரு. அவங்க என்ன செய்தாங்க, அவன் திருத்தூதர் பணியில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம அதைத்தான் இந்த நற்செய்தி பகுதியில் ஒரு அடையாளமாய் நம்ம பார்க்குறோம், என்ன செய்யணும் நாம. ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். இயேசுவை குறித்து பேய்களின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டேவன் ஓட்டுகிறான். இயேசுவையே அவங்க வந்து சாடுறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இயேசு சொல்கிறாரு, பிசாசு வந்து ஒருத்தரை விட்டு வெளியில் போகிறது, திருப்பி வரும்போது அது 7 பிசாசோடு தான் வரப்போகுது, அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, அதனால் எல்லாம் சரியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்து இன்னும் ஏமாற்றிக்காத. அதனால் ஆண்டவர் ஒரு இந்த நற்செய்திக்கு மையத்தில் ஒரு வரி தனியாக வந்து விழுது, என்னன்னா, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். பாருங்கள், இது ரொம்ப ஒரு அழுத்தமான செய்தியாக ஆண்டவர் பல இடத்துல வைக்கிறார். இதில் என்ன ஒரு கருத்தியல் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதுனா, இணைந்து மக்களை கூட்டி சேர்க்கிறாது, என்னோடு இணைந்து மக்களை கூட்டி இணைக்காதவர், சேர்க்கிறதுனா இணைக்கிறது. அப்போ நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறது ஒன்று, இன்னொன்று நாம் ஆண்டவருடைய பேரால் மக்களை கூட்டி சேர்க்கிறது இன்னொன்று. இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்றைக்கி ஒரு நமக்கு சில நேரத்தில் ஒரு ஜாரிங்காக இருக்குது, அதாவது காது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் ஊழிய பாதையில் நடப்பதாக சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் எத்தனை பேர் இந்த காரியத்திற்கு சிறப்பான ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது ஆண்டவரோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக இருக்கிறவர் யார்? நாம் வந்து ரெண்டு விதமாக பிரியலாம். ஒன்று நெகட்டிவாக செயல்படுறவங்கன்னு வச்சுக்கலாமே, நெகட்டிவாக செயல்றவங்க, இன்னொரு பக்கம் எதுவுமே செய்யாமல் உட்கார்ந்துருக்கிறவங்க. இது ரெண்டு கூட்டமுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு, இந்த வார்த்தைக்கு உகந்தவர்கள். இப்போ ஆண்டவருக்காக எதையாவது செய், எதையாவது நான் என்னுடைய திறமை கேட்ப எதையாவது ஒன்றை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் 3வது அணியில் நிற்பாங்க. கடவுள் அவங்கள என்ன செய்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகளாக பார்க்குறாரு. இந்த எதிராளிகள், கடவுளுக்கு எதிராக நிற்கிறவங்க, அவங்களும் சாபத்திற்குள்ளான பிள்ளைகள். இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டத்தினர் இருப்பாங்க பாருங்கள், அதாவது எனக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எல்லாம் அவன் எல்லாம் நன்றாக நடக்கிறது அப்படிங்கிறத போல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், கோயிலுக்கு போகணுமா நான் போகிறேன், நான் வரேன், நான் என்ன என்னுடைய வேலை என்னமோ அதை நான் செய்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க ஆபத்தானவர்கள். கடவுள் எதிராக நிற்பவர்களை விட இவர்களுக்கு தான் தண்டனையை ஜாஸ்தியாக கொடுக்க போகிறார். ஏன்னா அவங்க தான் வந்து பைபிளில் திருவெளிப்பாடு 3:15 சொல்லப்பட்டது போல் சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லை. இவனாவது இல்லவே இல்லைன்னு போய் நிற்கிறான், ஒரு எதிரணியில் நின்றுட்டான். இவங்க எதிரணியிலையும் நிற்கலை, சார்பணியிலையும் நிற்கலை, எங்கே நிற்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அறியாதவர்கள், கடவுளை அறியாத ஒரு பாவம் இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப வேதனைக்குரிய பாவம். அதனால தான் கடவுள் என்ன செய்கிறார், ஆங்காங்கே போதகர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ஆண்டவருடைய போதகர்கள், ஆண்டவருடைய இறைவாக்கினர்கள், ஆண்டவருடைய ஊழியர்கள் எழுந்து நின்று வேதத்தை வேதத்தில் இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்பும்படியாக அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க, ஆவியானவரை அவமானப்படுத்துகிறாங்க, ஆவியானவரை இழிவுபடுத்துகிறாங்க, ஆவியானவருடைய பெயராலே அசிங்கங்களை செய்கிறாங்க, ஆண்டவருடைய பெயராலே அநேக அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் யார் சொல்லுவா? இப்போ நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன், 1, 2, 3 நான் பேர் வச்சு சொல்ல முடியாது, நீங்களே அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் சொல்கிறோம், ஆவியானவரை பகுத்துணரும் ஆற்றல் உங்களுக்கு வேணும். அப்போ யாரோ ஒருத்தர் கொடுக்கறது இல்லை, நீங்கள் உங்கள் தகப்பனை நோக்கி கை உயர்த்துனீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு வருவார், உங்களை நிரப்புவார், அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் எது உண்மை எது பொய் அப்படின்னு. அப்போ உண்மையை நோக்கி அவர் உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கி அவர் கூப்பிட்டாரு இயேசுவை நோக்கி தான், இயேசுவை பற்றி தான் பேசினார். இவரும் இந்த அம்மாவும் இயேசுவை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ எங்கே வேணாலும் நாம் போகலாமா? இல்லை, எல்லாரும் அவங்க இயேசுவை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அவங்க விதைக்கிற விதை நஞ்சாக இருக்கிறது. இயேசுவின் பெயரால் ஒரு தீமை நடந்து கொண்டு இருக்கிற ஒரு உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். பிசாசானவன் இன்றைக்கி ஆண்டவருடைய பெயரையே பயன்படுத்துகிற, ஏன்னா நம்ம பார்க்குறோம் பைபிளில் ஆண்டவரைகிட்டேயே போய் இயேசுவிடத்திலேயே போய் அவரையே சோதித்த அந்த பிசாசு இன்றைக்கி இயேசுவின் பெயரால் அநேகரை வஞ்சித்து இழுத்து கொண்டு இருப்பதை நம்ம பார்த்து வேதனைப்படுகிறோம். இதை அறிய வேண்டிய ஆற்றலை ஆவியானவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். எது உண்மை எது பொய் எல்லாம் சரிதானே, எல்லாரும் பைபிள் வச்சு தானே போதிக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் ஏமாந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த எச்சரிக்கை செய்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆண்டவரின் நாள் வருகிற போது நீங்கள் வந்து எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடாது. 10 கன்னியர் எப்படி அறிவுபூர்வமாக இருந்தார்களோ அவர்களைப் போல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ உலகத்திலே ஜெயிக்கிறதுக்கு உனக்கு தெரியுதே, ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தின் மக்கள் எவ்வளவு வேகமாக இருக்கிறாங்க. ஒரு உதாரணம் ஆண்டவர் சொல்லுவார் இல்லைங்களா, ஒருத்தன் வந்து வேலை செஞ்சிக்கிட்டு இருப்பான், அவன் மாட்டிப்பான் தலைவன்கிட்ட, அவன் வேலையை விட்டு நிப்பாட்ட போகிறாருன்னு. ஒருத்தன் 100 கூட எண்ணெய் வாங்கியிருக்கிறியா, இந்த 50 எழுதிக்கோ, இந்த மூட்டை 80 எழுதிக்கோ, பாருங்கள் குறைச்சி குறைச்சி எழுதி. அவன் சொல்லுவான், நான் போய் கையை வச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாது, எனக்கு உடலில் பலன் இல்லை, பிச்சை எடுக்கவும் வெக்கமாக இருக்குது. பாருங்கள் உலகத்தில் இருக்கிறவன் அறிவோடு செய்கிறான், விவேகமாக செய்கிறான், அவன் செய்தது சரின்னு ஆண்டவர் சொல்லலை. அவனை சுட்டி காட்டி ஒரு அடையாளமாக காட்டுறார், உலகத்தில் இருக்கிறவன் இவ்வளவு சுதாரிப்பாக இருக்கிற போது ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு வேகமாகவும் சுதாரிப்பாகவும் இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு வழிவகை வைக்கிறார். அவன் உலகத்தில் வாழ்கிறதுக்காக அவன் எதையெல்லாம் செய்தான், ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறதுக்கு நீ என்ன செய்யணும். அப்போ பாருங்கள், இந்த என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்கிற வார்த்தையில் ஒரு ஆழமான ஒரு பாசிட்டிவ் நோட் என்னென்னா, நான் உன்னோடு இணைந்திருக்கிறேன், நீ என்னோடு இணைந்திரு. நான் உன்னோடு இணைந்திருக்கிறது போல் நீ என்னோடு இணைந்திரு. நீ என்னோடு இணைந்திருக்கிறீன்னா நீ என் மக்களை கூட்டி சேரு, என்னோடு இணைந்திருக்கும்படி எல்லாரையும் கூட்டி சேர்த்து கொண்டு வா, உன்னால் முடிந்ததை நீ செய் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இந்தியாவுக்கு தோமையார் வந்தார். அவருக்கு தெரியும், அவருக்கு ஒன்றும் அவர் அறிவற்ற மனுஷன் கிடையாது. இந்த ஊரில் யாரையுமே தெரியாது, உணவு வேறு, உடை வேறு, கலாச்சாரம் வேறு, எல்லாமே வேறு. ஆனாலும் அவர் வந்தார். என்ன தெரியுமா, நம்மளால் முடிந்த ஒரு 10 பேரை ஆண்டவருக்கு கூட்டி சேர்த்து இந்த பூமியில் ஒரு ஆண்டவருடைய விதையை நம்ம விதைச்சிட்டு போகணும்னு வந்தார் இன்றைக்கி. அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோருமே அந்த புனிதருடைய பெயரால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்களேன், கடவுளுக்காக அந்த புனிதருடைய செயல் நம்மளையெல்லாம் இணைத்திருக்கிற. அதனால தான் புனிதர்களை எப்போதுமே மறந்துடக்கூடாது, அவங்களாம் நமக்கு முன்னோடிகளாக ஓடி இருக்கிறாங்க. பாருங்கள், இதில் இன்னொரு செய்தியை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், அதோடு நம்ம நிறைவு செய்வோம் இந்த பிரசங்கத்தை. பாருங்கள், இதில் இன்னொரு விஷயம், நம்ம என்ன செய்யணும் ஃபாதர், இப்போ ஆண்டவரின்னால் இவ்வளோ பயங்கரமாக வரப்போகுது, இப்போ நம்ம என்ன செய்யணும், நாம் கூட்டி சேர்க்கணும். அப்போ ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பாக்கியத்தை நாமும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். இந்த இணைந்திருக்கிறத பற்றி பைபிளில் நான் ஒரு அடையாளத்தை காட்டுறேன். பாருங்கள், சீராக்கின் ஞான நூல் 37:12 சொல்லப்பட்டிருக்கிற, இறை பற்றுள்ளவர்களோடு உனக்கு தெரிந்தவரை கட்டளைகளை கடைபிடித்தவர்களோடு ஒத்த கருத்து உடையவர்களோடு நீ தவறினால் உன்னோடு சேர்ந்து வருந்துபவர்களோடு நீ எப்பொழுதும் இணைந்திரு. யாரோட இணைஞ்சிருக்கணும், நல்லவங்களோட, உங்களுடைய கடவுளுடைய திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறவங்களோட இணைந்துரு. யோவான் 6:56 சொல்லுது, எனது சதையை உண்டு, என் ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். ஆண்டவர் பாருங்கள் எவரோ இணைந்திருக்கிறதனுடைய ஆழத்தை சொல்கிறாரு. யோவான் 15:4 கூட, நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலண்டி கணிதரை இயலாது. அப்போ இணைந்திருங்க என்னோட. யோவான் 15:5 நான் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார். யோவான் 17:26 அது சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமையர் 6:3 திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இந்த இணைந்திருக்கிறது இணைந்திருக்கிறங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பாருங்களேன், எவ்வளவு நிறைய இருக்கிறது. நான் சும்மா ஒன்று காட்டுறேங்க. ரோமையர் இதில் நிறைய இருக்கிறது. கொருந்தியர் 1 கொருந்தியர் 10:2 பார்க்குறோம், அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் இணைந்திருக்கும்படி, ஏன்னா அவர் கடவுளுடைய அடையாளமாக நின்னார். 2 கொருந்தியர் 5:17 பார்க்குறோம், ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். எதுக்கு கோயிலுக்கு வாங்க, எதுக்கு ஆண்டவரை நாடுங்க, எதுக்கு ஜெபம் பண்ணுங்க, எதுக்கு தீமை செய்யாதீங்க, இயேசுவினுடைய வார்த்தையை படிங்க, எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா, மையப்புள்ளி நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கணும். நாம் அவர் என்ன சொல்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் மற்றவங்களை கூட்டி ஆண்டவர் பக்கமாக சேர்க்க முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கற்பிக்கிறார். பாருங்களேன், கலாத்தியர் 3:27 கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள். அப்போ நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறதுக்காக தான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன். அப்போ திருமுழுக்கு பெற்ற ஒருவர் ஆண்டவரோடு இணையலைன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அவரையும் ஆண்டவருடைய பெயரால் இணைக்கணும். திருமுழுக்கு பெறாத ஒருவர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இணைத்தல், இந்த இணைந்திருக்கிற பாக்கியம்னா என்னங்கிறத கற்றுக் கொடுக்கணும். கட்டாய மதமாற்றம் இல்லை, கண்டிப்பாக அழுத்திட்டு வந்து தண்ணி ஊற்றி இல்லை, அப்படி இல்லை, சொல்லணும், நம்ம அறிவிக்கணும். அது என் தலையே போனாலும் நம்ம அறிவிக்கத்தான் வேணுங்க. அடுத்தவங்க வந்து அதுக்கு முகம் கொடுக்கலாம், வேறு வேறமான முகம், நம்ம மதமாற்றம் செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம நமக்கு தெரிந்த நன்மைத்தனத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இது நல்லதுன்னு தெரிஞ்சால் அது நல்லதுன்னு நம்ம சொல்லணும். அதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அப்போ கட்டாயப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது கண்டிப்பாக. அதில் அது உடன்பாடும் இல்லை, ஆண்டவரே அதில் உடன்பட மாட்டார். கட்டாயமாக ஒருத்தரை கூட்டி கொண்டு வந்து உனக்கு காசு பணம் கொடுக்குறேன், உனக்கு திருமுழுக்கு கொடுக்குறேன், நீ ஆண்டவரோட இணைந்துரு, இல்லை. இது உள்ளத்தால் இணைகிறது. அவங்க வந்து பெயர் மாற்றணும், அதை மாற்ற இல்லை, இல்லை, தேவையில்லை. அவங்க ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவரோட இணைந்திருந்தாலே போதுமானதாக இருக்கிற, நீங்கள் அதுக்கு ஒரு கருவியாக நிற்கிறீங்களாங்கிறத பாருங்கள். எபேசியர் 2:15 இரு இணைத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். எதுக்குன்னா நம்மளை நினைச்சு அதை புதிய இனமாக மாற்றுறதுக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இறைவசனங்கள் இருக்கிறது. 1 யோவான் 4:12 பார்க்குறோம், கடவுளை எவருமே கண்டதில்லை, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவடையும். அப்போது நம்ம ஒருத்தரை கூட்டி சேர்க்குறோம் அப்படின்னா அது எதனால் இருக்கணும்னா அன்பினால் இருக்கணும். அவங்க மீது இருக்கிற அன்பினால், எண்ணிக்கையை கூட்டுறதுக்காகவோ, நம்முடைய சபையை நடத்துறதுக்காகவோ, அல்லது பைசா வாங்கிறதுக்காகவோ இல்லை. திட்டங்கள் வே நம்மளுடைய எண்ணங்கள் என்னங்கிறத ஆண்டவர் அறிஞ்சு அதற்கேற்ப தான் ஆவியானவர் நம்மிடத்திலே செயல்படுவார். ஆக என் அன்புக்குரிய இறை சமூகமே, இந்த அருமையான நாளில் சிந்தித்து பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், எதற்காக நம்மளை ஆண்டவர் படைத்தார். எல்லா ஜீவராசிகளை விட மனிதனை வந்து உயர்ந்த படைப்பாய் படைத்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து இந்த நாளில் நம்ம முடிவெடுப்போம். ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்திங்க. சிறப்பாக இன்றைக்கு நம்ம வைத்திருக்கிற அந்த கருத்தியல், நாம் ஆண்டவரின் நாளை சிந்தித்து அந்த நாளை சந்திக்க நான் தயார்படுத்திட்டால் மட்டும் பத்தாது, நான் என்னால் முடிந்தவரை அருகில் இருக்கிறவர்களுக்கு அந்த தயாரிப்பை கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய தயாரிப்பு நிறைவடையும். இல்லைன்னா அது சுயநலமாக போயிடும், அது ஆண்டவருக்கு ஒவ்வாத ஒரு காரியமாக இருக்கும். இந்த அருமையான நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அறிந்தவர்களாய் கடந்து செல்ல இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.
புதுமை மாவுடன் எம் மனதில் கொண்டுள்ள ஆசையை பிசைந்தெடுத்து, கோதுமை மாவுடன் எம் மனதில் கொண்டுள்ள ஆசையை பிசைந்தெடுத்து, வேதனை தீயினில் வேக வைத்து, வேதனை தீயினில் வேக வைத்து, நல்வெண்ணீர அப்பமாய் கொண்டு வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம்.